Now, most of you sitting here have probably gone to many, many public meetings like this.
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களில் அநேகர் பல பொதுக்கூட்டங்களுக்கு நீங்கள் சென்றிருந்திருக்கக்கூடும்.
What is it that distinguishes this from any other meeting?
மற்ற கூட்டங்களுக்கும் இந்த கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் என்ன?
One of the first external things that you notice is that we don't take any offering.
வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய ஒரு வித்தியாசம் நீங்கள் கவனித்திருக்கலாம், நாங்கள் இந்த கூட்டங்களிலே காணிக்கை வசூலிப்பதில்லை.
That's not because we are all very rich.
நாங்கள் எல்லாரும் பணக்காரர்களா இருக்கிறபடினாலே வசூலிப்பதில்லை என்ற பொருள் படாது.
It's because we believe that when Jesus had a meeting, he never took a collection.
இயேசு இது போன்ற ஒரு கூட்டத்தை அவர் நடத்துவார் என்று சொன்னால் ஒரு காலம் அவர் காணிக்கை வசூலிக்க மாட்டார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம்.
And when the apostle Paul conducted a meeting, he never took an offering.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது இது போன்ற கண்டிப்பாக அவர் காணிக்கை வாங்கியிருக்க மாட்டார்.
That is the height of integrity at which Christianity started 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்ட உத்தமத்தின் உயரம் தான் இது விளக்குகிறது.
But today in this area of money it has descended into a pit.
ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவமானது பணம் என்கிற விஷயத்திலே அது கீழே இறங்கி 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 இன்றைக்கு ஆழமான குழியிலே காணப்படுகிறது.
We are trying to restore Christianity to that original height.
கிறிஸ்தவத்தை மீண்டுமாக அது முன்னே இருந்த அந்த உயரத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம்.
And the other thing you see here is we don't have any pastors sitting over here because we don't have any pastors at all.
மற்ற காரியங்களிலே ஒன்று இங்கே பாஸ்டர்மார்கள் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பதில்லை, ஏனென்றால் எங்களிடத்திலே பாஸ்டர்மார்கள் இல்லை.
We don't have any titles in our churches.
எங்களுடைய சபைகளிலே யாருக்கும் எந்த பட்ட பெயரும் இல்லை.
We are all brothers and sisters.
நாம் எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம்.
We all have different functions, but we are brothers and sisters.
வெவ்வேறு வித்தியாசமான ஊழியங்கள் இருந்தாலும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம்.
That is also how it was in the beginning in Christianity.
இதுவும் கிறிஸ்தவத்திலே ஆதியிலே இப்படி தான் இருந்தது.
But today Christianity has descended.
ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்தவமானது கீழே நோக்கி வந்துவிட்டது.
It's like a river.
ஒரு ஆற்றை போல.
You take any river in India.
இந்திய தேசத்திலே எந்த ஒரு ஆறையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
The most famous river is the river Ganga.
மிகவும் எல்லா பிரபலமான ஒரு நதி கங்கை நதி.
It starts in the mountains of the Himalayas and flows down into the plains.
இமாலய மலையிலே உற்பத்தியாகி அது அப்படியே தரையிலே அது பாய்ந்து ஓடுகிறது.
And if you look at the water in the plains, it is absolutely filthy.
அங்கே மட்டமான தரையிலே ஓடக்கூடிய அந்த ஆற்று தண்ணீரை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறது.
If you drink it, you'll get sick.
அதை தவறி நீங்கள் குடித்துவிட்டால் உங்களுக்கு வியாதி வந்துவிடும்.
If you want the pure water of that river,
உங்களுக்கு அந்த நதியினுடைய சுத்தமான ஜலம் வேண்டும் என்றால்
you must go to its source in the mountains.
அந்த மலையிலே உற்பவிக்கிறதே அங்கே நீங்கள் செல்ல வேண்டும்.
There you can drink it.
அங்கே நீங்கள் அந்த நதியை பருகலாம்.
Christianity is like a river that's been flowing for 2000 years.
கிறிஸ்தவமும் 2000 ஆண்டுகளாக பாய்ந்து ஓடுகிற ஒரு நதியைப் போலவே காணப்படுகிறது.
And what you see today is filthy.
இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய கிறிஸ்தவமானது அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறது.
It is God's word mixed with human traditions.
தேவ வார்த்தையானது மனுஷனுடைய பாரம்பரியத்தோடு கூட கலந்து காணப்படுகிறது தான் இன்றைய கிறிஸ்தவம்.
That is like the pure water mixed with all the sewage that flows from the toilet into the same river.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் அந்த சுத்தமான நதியினுடைய தண்ணீர் கழிவறையிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான நீரோடு கூட கலந்து விட்டதை போல காணப்படுகிறது.
The traditions of men can be compared to the sewage water that comes from the toilet.
கழிவறையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீருக்கு நாம் மனுஷனுடைய பாரம்பரியத்தை ஒப்பிடலாம்.
You may not think so, but it is like that in God's eyes.
நீங்கள் அப்படி வேண்டுமானால் அப்படி என்னாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களிலே மனுஷீக பாரம்பரியம் அப்படித்தான் காணப்படுகிறது.
Pure water is the word of God.
சுத்தமான நதி தண்ணீர் அது தேவனுடைய வார்த்தை.
And when it's mixed with human tradition, it's like water mixed with sewage.
இதை
it's not fit for drinking.
சுத்தமான தேவனுடைய வார்த்தையை மனுஷனுடைய பாரம்பரியத்தோடு கூட கலக்கும் பொழுது அது அசுத்தம் கலந்த தண்ணீரை போல மாறிவிடுகிறது.
Anybody who drinks that water will get sick.
அதை யார் குடித்தாலும் நோய்வாய்ப்படுவார்கள்.
And that's why we have so many Christians today who are spiritually sick.
ஆகவே தான் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள்.
Defeated it by sin in their lives.
தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே வீழ்ச்சியடைந்தவர்களாய் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்.
As much quarreling and fighting in a Christian home as in any non-Christian home.
கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அதே சண்டை சச்சரவுகள் கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் காணப்படுகிறது.
That's because they are drinking this dirty water.
அது ஏன் என்று சொன்னால் இவர்கள் இந்த அசுத்தமான தண்ணீரை பருகுகிறதுனாலே.
So our desire is to go to the mountain, to the source.
ஆகவே நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் அந்த நதியானது உற்பவிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் செல்வதாகும்.
And the source is in the Bible.
அதனுடைய ஆரம்பம் வேதாகமத்திலே காணப்படுகிறது.
If you want the pure water of Christianity, you got to go to the Bible.
கிறிஸ்தவம் என்கிறதான சுத்தமான தண்ணீர் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் வேதத்துக்கு செல்ல வேண்டும்.
And you'll find many things there are very 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 different from what you see today in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நீங்கள் காணக்கூடிய காரியங்களை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான காரியங்களை இந்த வேதத்திலே நீங்கள் காண்பீர்கள்.
And the standard of life that's described in this book is 1000 times higher than what you see in Christians and Christian churches today.
இந்த புத்தகத்திலே விளக்கப்பட்டிருக்கக்கூடியதான மனுஷனுடைய தரமானது இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய மனுஷனுடைய தரத்தை காட்டிலும் 1000 மடங்கு மேலானதா இருக்கிறது.
In the Acts of the in the New Testament you read of men like Paul who were great apostles but they worked with their own hands and supported themselves.
புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து அவர் ஊழியம் செய்தார்.
It's very rare to find anybody like that today.
இது போன்ற ஊழியரை இன்று பார்ப்பது மிகவும் அபூர்வமாக இருக்கிறது.
But we've got so many elders like that in all of our churches.
நம்முடைய பல சபைகளில் அநேக மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
So there are many areas in which we seek to be different because we want to go back to the source.
நாங்கள் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திற்கு போக விரும்புகிறபடினாலே இப்படி பல வித்தியாசங்களை நீங்கள் காணலாம்.
So our theme here is the truth will make you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான் நம்முடைய கருப்பொருளாக இருக்கிறது.
Those are the words of Jesus.
இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
You shall know the truth and the truth will make you free.
சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
When I was a young Christian,
நான் ஒரு இளைய கிறிஸ்தவனாக இருந்த பொழுது,
I did not know much about the Bible.
வேதத்தை குறித்து அதிகமாக நான் அறிந்து கொள்ளவில்லை.
I was born again when I was 19 years old.
எனக்கு 19 வயதா இருக்கும் பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன்.
More than 50 years ago.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
And I didn't know much about the Bible.
வேதத்தை குறித்து அதிகமாக அப்பொழுது நான் அறியவில்லை.
And I saw all these different churches saying that we are speaking the truth.
பல சபைகளை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சபையும் நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
And I said, Lord, how to know which of these is the truth?
ஆண்டவரே, இவைகளிலே எது சத்தியம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டேன்.
That's when this verse helped me.
அப்பொழுதுதான் இந்த வசனம் எனக்கு உதவி செய்தது.
If a church is speaking the truth, it will set you free from sin.
ஒரு சபையானது சத்தியத்தை பேசுகிறது என்று சொன்னால் அது ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்.
If it is not setting people free from sin, then it is not the truth.
பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது சத்தியம் அல்ல.
Because the truth will make you free.
ஏனென்றால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
That was a great help to me.
இது எனக்கு அதிக உதவியாக இருந்தது.
If I go to any church or a preacher and listen to it,
நான் ஏதோ ஒரு சபைக்கு போய் அங்கே உள்ள பிரசங்கியார் பேசுவதை நான் கேட்பேன்.
That makes me a little more free from sin in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து சற்று என்னை விடுதலையாக்குமே ஆனால்
must be a little bit of the truth there.
அது அங்கே சத்தியத்திலே கொஞ்சத்தை நான் கேட்கிறேன்.
When I hear some more,
இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை கேட்கிறேன்.
Sets me more free.
இன்னும் அதிகமாக விடுதலையாக்கப்படுகிறேன்.
That must be the truth.
அதுதான் சத்தியமாய் இருக்க வேண்டும்.
When I hear something else,
இன்னும் வேறொன்றை கேட்கிறேன்.
That brings bondage and condemnation.
அது எனக்குள்ளாக ஒரு கட்டையும் ஒரு குற்ற உணர்வையும் கொண்டு வருமேயானால்
that cannot be the truth.
அது சத்தியமாக இருக்காது.
I reject it.
அதை நான் தள்ளிவிடுகிறேன்.
So by a simple process of eliminating anything that brought me into bondage and accepting whatever set me free from sin.
ஆகவே எதுவெல்லாம் என்னை கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறதோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு எதுவெல்லாம் என்னை விடுதலையாக்குகிறதோ அதை சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வழியை நான் பின்பற்றும் பொழுது
through 50 years I discovered many things that were the truth.
50 ஆண்டு காலங்களிலே நான் சத்தியம் என்றால் என்ன என்பதை அதிகமாக விளங்கிக் கொள்கிறேன்.
Not by argument,
வாக்குவாதத்தினாலே அல்ல,
and not by prejudice towards one denomination against another denomination.
ஒரு சபை பிரிவினரை தவறான கண்ணோட்டத்தோடு கூட பார்ப்பது மற்ற சபையினை இப்படி பார்ப்பதில்லை என்பதனாலே அல்ல.
For me, the test was always this word of Jesus in John 8:32.
என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே நல்ல சத்தியத்திற்குரிய சோதனையானது யோவான் 8:32 சொல்லப்பட்டதுதான்.
You will know the truth by one test, it will make you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அதற்கு ஒரு பரிசோதனை அது உங்களை விடுதலையாக்கும்.
Because Jesus did not come to bring bondage, he came to bring freedom.
இயேசு அடிமைத்தனத்தை கொண்டு வரவில்லை, அவர் விடுதலையை சுயாதீனத்தை கொண்டு வந்தார்.
Especially freedom from sin.
குறிப்பாக பாவத்திலிருந்து விடுதலை.
Not only freedom from sin.
பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல.
There was another thing Jesus came to set people free from.
மக்களை இன்னொரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார்.
Human traditions that had bound people up.
மக்களை கட்டி வைத்திருக்கக்கூடியதான மனுஷிக பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்தார்.
That means taking the word of God and converting it into a human tradition.
அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை மனுஷனுடைய பாரம்பரியமாய் மாற்றிக்கொள்வது.
The Pharisees did that in Jesus' day.
இயேசுனுடைய காலங்களிலே பரிசேயர்கள் அப்படி செய்தார்கள்.
They would take a wonderful commandment of God,
தேவனுடைய அற்புதமான ஒரு கற்பனையை எடுத்துக்கொள்வார்கள்,
and make it into a tradition of theirs which brought people into bondage.
அதை தங்களுடைய பாரம்பரியமாக மாற்றி அதன் மூலமாக மக்களை கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள்.
And they didn't even see that bondage.
அது இந்த விதமான கட்டாக இருக்கிறது என்பதை கூட அவர் பார்க்க முடியாது இருந்தார்கள்.
For example, God had made a wonderful law that on the seventh day people should rest after they work for 6 days.
6 நாட்கள் வேலை செய்த பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிறதான அற்புதமான பிரமாணத்தை தேவன் கொடுத்தார்.
That was not meant to bind man.
அது மனிதனை கட்டி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்ல.
It was a commandment so that man doesn't keep on working for 7 days, he can have a rest for 1 day.
மனிதன் தொடர்ந்து ஏழு நாள் வேலை செய்து கொண்டே களைத்து போக கூடாது, ஒரு நாளிலாவது அவனுக்கு ஓய்வு இருக்க வேண்டும் என்று அவர் கொடுத்தார்.
And so that he can rest and think about God and spend time with the Lord.
ஓய்வு எடுத்து தேவனை குறித்து சிந்திக்கவும் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்யவும் பயன்படுத்தும்படியாக அப்படி கொடுத்தார்.
They misunderstood that.
ஆனால் இவர்களோ அதை தவறாக விளங்கிக் கொண்டார்கள்.
And they would not even allow a man to be healed by Jesus on the Sabbath day.
அந்த ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் குணமாக்கப்படுவதை கூட அனுமதிக்காது இருந்தார்கள்.
And Jesus said, if your donkey falls into a pit on the Sabbath day, will you pull it out or wait till the next day?
ஓய்வு நாளிலே உடைய கழுதை குழிக்குள்ளே விழுந்து விட்டது என்று சொன்னால் உடனே தூக்க மாட்டீர்களா, அடுத்த நாள் வரை காத்திருப்பீர்களா என்று இயேசு கேட்கிறார்.
See, they were so selfish.
அவர்கள் மிகவும் சுயநலக்காரர்களாக இருந்தார்கள்.
Whatever concerned themselves, they would modify the laws to suit their own convenience.
தங்களுடைய காரியங்களை பொறுத்த வரையிலே தங்களுக்கு வசதி கேற்றவாறு பிரமாணங்களை மாற்றிக்கொண்டார்கள்.
But when it concerned other poor people, they would not bother.
ஆனால் மற்ற ஏழை மக்கள் என்று வரும்பொழுது அதை குறித்து அக்கறை கொள்ள மாட்டார்கள்.
So Jesus set people free from these traditions that bound people.
ஆகவே மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்க கூடியதான இந்த மனுஷிக பாரம்பரியத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்கினார்.
And the Pharisees got so angry with him that they killed him.
இயேசுவின் மீது அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் கோபமடைந்தார்கள்.
Do you know that they killed Jesus because he spoke the truth?
இயேசு சத்தியத்தை பேசினபடியினாலே தான் இயேசுவை கொன்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
So the truth not only makes us free.
ஆகவே சத்தியம் நம்மை விடுதலையாக்குவது மட்டுமல்ல,
the truth will make many Christians angry because it exposes their sin and their traditions.
அநேக கிறிஸ்தவருடைய பாவத்தையும் அவருடைய பாரம்பரியத்தையும் வெளிரங்கமாக்குகிறபடினாலே அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய கோபத்துக்குள்ளாவீர்கள்.
See, like what I said earlier.
நான் சற்று முன்னதாக சொன்னது போல,
whenever Jesus had a meeting,
எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் நடத்தினாரோ,
he never took a collection of money.
ஒரு காலம் அவர்களிடத்தில் பணத்தை வசூலிக்கவில்லை காணிக்கை என்ற பெயரிலே.
When he healed the sick,
வியாதியஸ்தரை குணமாக்கும் பொழுது,
he never took a collection.
அவர் ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததில்லை.
None of the apostles did it.
எந்த ஒரு அப்போஸ்தலரும் அப்படி செய்ததில்லை.
So how is that practice come today?
இந்த பழக்கமானது இன்றைக்கு எப்படி வந்தது?
It's a human tradition.
மனுஷிக பாரம்பரியம்.
And when we say that is a tradition which is against Jesus and the apostles,
இந்த காரியமானது இயேசுக்கும் அப்போஸ்தலர்களும் செய்த காரியத்திற்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய மனுஷிக பாரம்பரியம் என்று நாம் சொல்லும் பொழுது,
people get angry.
மக்கள் கோபமடைகிறார்கள்.
Especially those who love to collect money.
குறிப்பாக பணத்தை வசூல் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறவர்கள் கோபமடைகிறார்கள்.
Then how did Jesus get money for his food and to feed his 12 disciples?
அப்படியானால் இயேசு தன்னுடைய ஆகாரத்திற்காகவும் தன்னுடைய 12 பேரை பராமரிப்பதற்காகவும் எப்படி அவர் பணத்தை பெற்றுக்கொண்டார்?
People gave voluntarily, secretly.
மனமுவந்து அந்தரங்கத்திலே இயேசுவுக்கு கொடுத்தார்கள் பணம்.
That is how God's work was done in the first century.
இப்படி தான் தேவனுடைய ஊழியமானது முதல் நூற்றாண்டிலே செய்யப்பட்டது.
And that is how we have done our work in the last 35 years in all our churches.
இப்படியே தான் எங்களுடைய ஊழியங்களையும் கடந்த 35 ஆண்டுகளாக எங்களுடைய எல்லா சபைகளிலேயும் செய்திருக்கிறோம்.
You know, to hire a hall like this,
இது போன்ற ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுப்பது என்பது
for 3 days cost nearly 1 lakh.
3 நாட்கள் வாடகை பணமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஆகிறது.
That's a lot of money.
அது அதிகமான பணம்.
But we're not going to take it with a collection.
ஆனால் அந்த பணத்தை உங்களிடத்திலிருந்து வசூல் செய்ய மாட்டோம்.
No.
இல்லை இல்லை.
Because of one reason.
ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய்.
The gospel we preach is free.
நாங்கள் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷமானது இலவசம்.
Everything God gives is free.
தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது.
What man does is he wants money for it.
மனிதன் செய்யக்கூடிய காரியத்திற்கு அவனுக்கு பணம் தேவை.
We can say the devil is always stealing.
பிசாசு எப்பொழுதுமே திருடுகிறான் என்று நாம் சொல்லலாம்.
Man is always selling.
மனிதன் எப்பொழுதுமே விற்கிறான் என்று சொல்லலாம்.
And God is always giving free.
தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுக்கிறார் என்று சொல்லலாம்.
It's true.
மெய்தான்.
The devil is always stealing.
பிசாசு எப்பொழுதுமே திருடுகிறான்.
Man is always selling.
மனிதன் எப்பொழுதுமே விற்கிறான்.
And the God is always giving things free.
தேவன் எப்பொழுதுமே இலவசமாய் கொடுக்கிறார்.
Anything.
எதை வேண்டுமானாலும்.
Look at the oxygen we breathe. Every day
நாம் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு ஆக்சிஜனை எண்ணி பாருங்கள்.
Do you have to pay God for it?
அதற்காக தேவனுக்கு கட்டணம் செலுத்த வேண்டுமா?
Not one cent.
ஒரு பைசா
கூட
இல்லை.
You go to a hospital and try and get some oxygen for breathing.
நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்று கொஞ்சம் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் வாங்கி பாருங்களேன்.
You have to pay for it.
அதற்காக நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும்.
What about the water in the rivers? Does God charge us for it?
நதியிலே ஓடக்கூடிய தண்ணீர் அதற்கு தேவன் கட்டணம் வசூலிக்கிறாரா?
Free.
இலவசம்.
But man will take it and sell it to you through the corporation.
ஆனால் மனிதனோ அந்த தண்ணீரை எடுத்து கார்ப்பரேஷன் மூலமாக உங்களுக்கு விற்கிறான்.
That's what I mean.
இதைத்தான் நான் பொருள்படுத்தி சொல்கிறேன்.
Man is always selling what God is giving free.
தேவன் இலவசமா எதை கொடுக்கிறாரோ அதை மனிதன் விற்கிறான்.
In the same way in Christianity,
இதே விதமாக தான் கிறிஸ்தவத்திலேயும்.
God gave the gospel free, but many pastors and preachers are selling it.
தேவன் சுவிசேஷத்தை இலவசமாக கொடுத்திருக்க அநேக பாஸ்டர்மார்கள் அதை கிரயத்திற்கு விற்கிறார்கள்.
So we want to come back to the way Jesus did it.
ஆகவே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த நிலைக்கு நாம் வர விரும்புகிறோம்.
The way the apostles did it.
அப்போஸ்தலர் எப்படி செய்தார்களோ அந்த நிலைக்கு வர விரும்புகிறோம்.
So that we give a correct impression of God to the people.
அப்படி மட்டுமே நாம் தேவனை குறித்து தானே சரியான ஒரு கருத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும்.
I want to turn to a verse in Ephesians in chapter 2.
எபேசியர் 2 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
Ephesians chapter 2 we read.
எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
A very well known verse.
மிகவும் நன்றாக அறிந்த ஒரு வசனம்.
Verse 8.
8 வசனம்.
By grace you have been saved through faith.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
There are 3 words there.
இங்கே 3 வார்த்தைகள் காணப்படுகிறது.
Grace,
கிருபை,
faith,
விசுவாசம்,
saved,
ரட்சிப்பு.
And these are 3 words that are completely misunderstood by Christians.
இன்றைக்கு கிறிஸ்தவர்களினாலே முற்றிலும் தவறாக புரிந்துகொள்ளப்பட்ட 3 வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த 3 வார்த்தைகளை சொல்லலாம்.
So I want to speak to you about these 3 words in these 3 evenings.
ஆகவே இந்த 3 நாட்கள் நடக்க போகிற மாலை கூட்டங்களிலே இந்த 3 காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன்.
The truth about grace,
கிருபையை குறித்ததான சத்தியம்,
and the truth about faith,
விசுவாசத்தை குறித்ததான சத்தியம்,
and the truth about salvation,
இரட்சிப்பை குறித்ததான சத்தியம்.
From scripture,
வேதத்திலிருந்து.
Not from human tradition,
மனுஷிக பாரம்பரியத்திலிருந்து அல்ல.
Not from my clever mind.
என்னுடைய புத்திசாலித்தனமான மனதிலிருந்து அல்ல.
But from scripture.
வேதத்திலிருந்து.
And if you accept it,
நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால்,
I guarantee it will set you free like it set me free.
என்னை விடுதலையாக்கினது போல உங்களையும் அது விடுதலையாக்கும் என்று உத்தரவாதத்தோடு கூட கூற முடியும்.
I was born again in 1959.
1959 வருஷத்திலே நான் மறுபடியும் பிறந்தேன்.
But until 1975 I did not know what grace was.
ஆனால் 1975 ஆம் ஆண்டு வரை கிருபை என்றால் என்ன என்பதை அறியாதவனாகவே இருந்தேன்.
Imagine for 16 years of my born again life I did not understand grace.
கற்பனை செய்து பாருங்களே, என்னுடைய இரட்சிக்கப்பட்ட 16 ஆண்டு கால வாழ்க்கையிலே கிருபை என்றால் என்ன என்பதை விளங்காமலேயே வாழ்ந்திருந்திருக்கிறேன்.
I believe most of you sitting here don't know it either.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்கள் பெரும்பாலானவர்கள் இதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று தான் நான் நம்புகிறேன்.
And when I show it to you from scripture today you'll discover that you haven't really understood it.
வேதத்திலிருந்து நான் அதை உங்களுக்கு இன்று காண்பிக்கும் பொழுது உங்களில் அநேகர் அதை விளங்கிக் கொள்ளவில்லை என்பதை இன்று புரிந்து கொள்வீர்கள்.
Grace is the most important thing in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குமேயானால் அதுதான் கிருபை.
Which we need every day.
நமக்கு ஒவ்வொரு நாளும் அது தேவை.
What is the most important thing in this world that you need every day?
இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான முக்கியமான காரியம் என்ன?
You know what it is?
உங்களுக்கு தெரியும் என்ன என்று?
Money.
பணம்.
You cannot live without money.
பணம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது.
If you travel from somewhere here you have to pay money.
நீங்கள் பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்கள், அதற்கு பணம் செலுத்த வேண்டும்.
If you ate food today you paid money for it.
இன்றைக்கு ஆகாரம் சாப்பிட்டிருந்தால் அதற்காக கட்டணம் செலுத்த வேண்டும்.
Every day we have to spend money.
ஒவ்வொரு நாளும் நாம் பணத்தை செலவு செய்ய வேண்டும்.
You cannot live a single day without money.
பணம் இல்லாமல் ஒரு நாள் கூட உங்களாலே ஓட்ட முடியாது.
The rich man needs money and the beggar needs money.
பிச்சைக்காரருக்கும் பணம் தேவை, பணக்காரனுக்கும் பணம் தேவை.
It is the most important commodity on this earth.
இந்த பூமியிலே மிகவும் தேவைப்படக்கூடியதான ஒரு சரக்கு இது.
And people fight for it and kill for it for money.
இந்த பணத்துக்காக தான் மக்கள் சண்டை போடுகிறார்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள்.
And most people when they get married they look for money.
திருமணமாகும் பொழுது அநேகர் எதிர்பார்க்கிறதெல்லாம் பணம் தான்.
It's the most important thing in the world.
உலகத்திலே முக்கியமான காரியமாய் பணம் காணப்படுகிறது.
Exactly the same way.
இதே விதமாக
grace is the most important thing in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கிருபை.
It is the exact equivalent of money on this earth.
பணத்திற்கு இந்த பூமியிலே இந்த உலகத்திலே பணம் எப்படி இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலே கிருபை இருக்கிறது.
If you have plenty of money on this earth you can live very comfortably.
இந்த உலகத்தில் உங்களுக்கு அதிகமாக பணம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சொகுசான வாழ்க்கையை வாழலாம்.
If you have plenty of grace you will live a very triumphant Christian life.
அதே போல உங்களுக்கு கிருபை நிறைந்து காணப்படுமேயானால் நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்.
If you have very little money on this earth
இந்த பூமியிலே உங்களுக்கு மிக சொற்பமான பணம் இருக்குமேயானால்
you struggle and struggle and struggle to meet your monthly need.
உங்களுடைய மாதாந்திர தேவையை சந்திப்பதற்கு அதிகமாக நீங்கள் பிரயாசப்பட்டு போராட வேண்டியிருக்கிறது.
And when you have little grace,
கிருபை சொற்பமாய் உங்களுக்கு கிடைக்குமானால்
you struggle in your Christian life.
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் போராடிக் கொண்டே இருப்பீர்கள்.
More than 95% of Christians I have met are struggling in their Christian life.
நான் சந்தித்த கிறிஸ்தவர்களிலே 95%க்கும் மேலானவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கே போராடிக் கொண்டிருக்கிறார்கள்.
They sometimes they are very happy.
சில சமயத்திலே சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் போகிறார்கள்.
They are discouraged.
சில சமயத்திலே சோர்வுக்குள்ளாய் போகிறார்கள்.
Happy and discouraged.
அவர் சந்தோஷமா இருக்கிறார்கள், சோர்வடைகிறார்கள்.
Up and down and up and down and up and down.
கிறிஸ்துவ வாழ்க்கையே அவளுக்கு மேலும் கீழுமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது.
It's like a beggar.
ஒரு பிச்சைக்காரனை போல.
One day he gets 50 rupees from somebody he can really have a grand meal.
ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்பதில் 50 ரூபாய் சம்பாதிக்கிறான், நன்றாக சாப்பிடுகிறான்.
Another day he gets only 5 rupees and he struggles.
அடுத்த நாள் 5 ரூபாய் கிடைக்கிறது, சாப்பாடு வாங்குவதற்கு கஷ்டப்படுகிறான்.
This beggar's life is up and down.
அவன் இந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையானது மேலும் கீழுமாய் செல்கிறது.
He doesn't know tomorrow whether he'll get 50 rupees or 2 rupees.
நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்குமா அல்லது 2 ரூபாய் மட்டும் தான் கிடைக்குமா என்று அவனுக்கே தெரியாது.
A lot of Christians are like these beggars.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பிச்சைக்காரளை போல இருக்கிறார்கள்.
Sometimes up, sometimes down, you don't know what it will be like.
சில சமயத்திலே மேலே போகிறார்கள், சில சமயத்திலே கீழே வருகிறார்கள், எப்படி இருக்கும் என்றே அவர்களுக்கு தெரியாது.
I want to tell you my brother sister.
என் சகோதர சகோதரி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
In love I want to say this to you.
அன்பு நிமித்தமாய் உங்களிடத்திலே இதை சொல்ல விரும்புகிறேன்.
The devil has cheated you of your inheritance.
உங்களுடைய சுதந்திரத்தை சாத்தான் வஞ்சித்து விட்டான்.
I want to show you the inheritance that Jesus purchased for you on the cross.
இயேசு உங்களுக்கு என்று சிலுவையிலே கிரயம் கொடுத்து வாங்கின சுதந்திரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Supposing your father was a multi-millionaire.
உங்களுடைய தகப்பனார் ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
And you are his only child.
நீங்கள் அவருடைய ஒரே மகன் அல்லது பிள்ளை.
And he's written a will so that he said, when I die, all this property, this bank account here, there is all for this son of mine or daughter. மரிக்கும்
முன்பாக உங்களுடைய தகப்பனார் ஒரு உயில் எழுதி விட்டு செல்கிறார், இந்த வங்கியில் இருக்கக்கூடிய பணம், அந்த வங்கியில் இருக்கக்கூடிய பணம், இந்த சொத்து எல்லாம் என்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு என்று உயில் எழுதி விட்டு செல்கிறார்.
For you.
உங்களுக்கு தான்.
And you take the will to some lawyer to get it executed.
அந்த உயில் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைப்பதற்காக ஒரு வழக்கறிஞரிடம் எடுத்து செல்கிறீர்கள்.
And that crooked lawyer cheats you of 99% of your inheritance.
அந்த ஏமாற்றுக்கார வழக்கறிஞர் உங்களுடைய சொத்திலே 99% அவர் வஞ்சித்து வைத்துக் கொள்கிறார்.
And you only get a small amount of money.
உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் சிறு தொகை பணம் தான்.
And you live in a small hut.
நீங்கள் ஒரு சிறு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Quite happy because you got a little bit.
ஏதோ கொஞ்சமாவது பணம் கிடைச்சது என்று உங்களுக்கு சந்தோஷம் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
I'm getting about 1,000 rupees a month.
ஒரு மாதமும் எனக்கு அந்த வட்டி பணமாக ஒரு 1,000 rupees கிடைக்கிறது.
I'm so happy.
ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
But that lawyer has cheated you. You should be getting a 10 lakhs rupees a month.
ஒரு மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் 1,000,000 rupees. அந்த வழக்கறிஞர் உங்களை ஏமாற்றி விட்டார்.
There are about 10 house, big houses your father has left for you.
உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு விட்டுச்ச அந்த 10 பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது.
You don't have to live in that hut.
இந்த குடிசையில வாழ தேவையே இல்லை.
This is exact picture of how the devil has cheated Christians.
இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பிசாசு ஏமாற்றினது இதற்கொப்பாகவே இருக்கிறது.
So my job,
என்னுடைய வேலை என்ன?
Is like your friend getting that will from the lawyer and showing you how the lawyer cheated you.
அந்த வழக்கறிஞரிடத்திலிருந்து உயிலை வாங்கி எப்படி உங்களுக்கு அதை ஏமாற்றி விட்டார் உங்களுக்கு காண்பிப்பதுதான் என்னுடைய வேலை.
And telling you, let's get back all this inheritance which your father purchased for you.
உங்களுக்கென்று உங்கள் தகப்பனார் வாங்கி சேர்த்து வைத்த சுதந்திரத்தை இப்பொழுது நாம் திரும்பமா எடுத்துக் கொள்வோம் என்று நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன்.
Let's expose this crooked lawyer and get it all back.
இந்த ஏமாற்றுக்கார வழக்கறிஞருடைய காரியத்தை எல்லாம் வெளிரங்கமாக்கி அந்த சொத்தையெல்லாம் நாம் எடுத்துக் கொள்வோம்.
That's my job. அது
என்னுடைய வேலை.
To expose the lying devil who has cheated you of your inheritance.
உங்களுடைய சுதந்திரத்தை வஞ்சித்து வைத்த பிசாசுடைய பொய்யை வெளிரங்கமாக்குவதுதான் என்னுடைய வேலை.
You know the greatest gift that God gave to this earth?
இந்த பூமிக்கு தேவன் கொடுத்த பெரிய வெகுமதி என்ன தெரியுமா?
Was himself.
தன்னையே கொடுத்தார்.
He came to earth as the second person of the Trinity in Jesus Christ.
திரித்துவத்தின் இரண்டாம் நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக அவர் இந்த பூமிக்கு வந்தார்.
God the Father loved the world, he sent his son.
பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடியாலே தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
And Jesus died, paid for our sins and went back to heaven.
இயேசு நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்துக்குரிய கிரயத்தை செலுத்தினார், மீண்டுமாய் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
And most people didn't even know that the Son of God had come to this earth.
தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதையே அநேக மக்கள் இந்த உலகத்திலே அறியாமலே இருக்கிறார்கள்.
Nobody in India or Africa or England or America knew that Son of God came.
இந்தியாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ இங்கிலாந்திலேயோ யாருமே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறியாது இருக்கிறார்கள்.
Even the people in Israel did not know this is the Son of God walking here.
ஏன் இஸ்ரவேலில் இருக்கிற மக்களே இவர்தான் தேவன் அனுப்பின தேவகுமாரன் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாது இருந்தார்கள்.
Imagine God Almighty came to this earth and people would not know that he was there.
கற்பனை செய்து பாருங்கள், சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தும் அநேக மக்கள் அதை அறியாது இருக்கிறார்கள்.
Because God's way is like that. God's way is like
தேவனுடைய வழிகள் அப்படி இருக்கிறது.
He doesn't come with big pomp and show and angels and blowing trumpets and all that.
தூதர்கள் எல்லாரும் எக்கால மூத சத்தத்தோடு மிகவும் அவர் அப்படி வரவில்லை வரவில்லை.
He came quietly.
அமைதியாக வந்தார்.
They never recognized him.
மக்களோ அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை.
But a few people recognized him.
ஆனால் ஒரு சில மக்கள் அதை அறிந்து கொண்டார்கள்.
Like Peter, James,
பேதுரு,
John,
யோவான், யாக்கோபு.
And their lives were changed.
அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது.
How was it changed?
எப்படி அது வாழ்க்கையை மாற்றியது?
Because they recognized who this was.
இவர் யார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள்.
Not because they were clever.
அவர்கள் புத்திசாலிகளாக இருந்தபடினாலே அல்ல.
But they were sincere.
அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தபடினாலே.
You know what God is looking for in you?
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா?
He's not seeing whether you're clever.
நீங்கள் புத்திசாலியா என்பதை அவர் பார்ப்பதில்லை.
He's seeing whether you're sincere.
நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அவர் பார்க்கிறார்.
And if you're sincere, he'll show you the truth.
நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அவர் சத்தியத்தை உங்களுக்கு காண்பிப்பார்.
So God in human form, Jesus went back to heaven.
ஆகவே தேவன் மனித அவதாரமாய் வந்த தேவன் அவர் மீண்டுமாய் பரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார்.
But that's not all.
அதோடு கதை முடிந்து விடவில்லை.
Then he sent the third person of the Trinity to the earth.
அவர் மீண்டுமாய் திருத்துவத்திலே மூன்றாவது நபரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார்.
The Holy Spirit came.
பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்.
Just like Jesus came, the Holy Spirit came.
இயேசு கிறிஸ்து எவ்வாறு வந்தார் அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்.
And same thing happened.
அதே காரியம் தான் நடைபெறுகிறது.
People don't even know he has come.
அவர் வந்திருக்கிறார் என்பதை கூட ஜனங்கள் அறியாது இருக்கிறார்கள்.
When Jesus lived on earth for 33 years, I told you so many people in the world never knew that God has come to the earth.
இயேசு இந்த பூமிக்கு வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அநேக மக்கள் அதை அறியவில்லை.
And even in Israel they did not know.
இஸ்ரவேலிலே கூட அநேக மக்கள் அதை அறியவில்லை.
Same way the Holy Spirit came to earth 2000 years ago.
அதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுதிலும் கூட.
That's God.
அதேவன்
God on earth
பூமியிலே தேவன் வந்தார்
and most people don't even know
அநேக ஜனங்கள் அதை அறிய கூட இல்லை
I don't think many of you know
உங்களிலே அநேகர் அறியவில்லை என்று நான் எண்ணுகிறேன்
you're supposed to experience God the Holy Spirit
நீங்கள் தேவனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள்
everyone
ஒவ்வொருவரும்
that's your inheritance
அது உங்களுடைய சுதந்திரம்
because only through him we can get grace
அவர் மூலமாக மட்டுமே நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்
the holy spirit is called in hebrews 10:29
எபிரேயர் 10 அதிகாரம் 29 ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்
it's a title
அங்கே அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது
the spirit of grace
கிருபையின் ஆவி
hebrews 10:29
எபிரேயர் 10 அதிகாரம் 29 ஆம் வசனம்
it talks there about people who can insult the spirit of grace
இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிற மக்கள் என்று ஒரு சில மக்களை குறித்து பேசுகிறது
how do you insult somebody
நீங்கள் எப்படி ஒருவரை நிந்திக்க முடியும்
Supposing I come to your house and knock at your door.
உங்கள் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் கதவை நான் தட்டுகிறேன்.
And you look through the window and you see it's me.
நீங்கள் ஜன்னல் வழியாக பார்த்து ஓஹோ இவர்தான் வந்திருக்கிறார் என்று என்னை அடையாளம் கண்டு கொண்டீர்கள்.
And you don't open the door.
நீங்கள் கதவை திறப்பதில்லை.
That's a good way of insulting me.
என்னை நிந்திப்பதற்கு இது சரியான வழி.
That is exactly what Christians are doing to the Holy Spirit.
இதைத்தான் அப்படியே கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு செய்கிறார்கள்
டுடே
இன்றைக்கு
they don't open the door for the holy spirit
பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கதவை திறப்பதில்லை
they insult the spirit of grace
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள்
see the promise in zechariah chapter 12
சகரியா 12 ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தத்தை பாருங்கள்
zechariah chapter 12 verse 10
சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம்
I will pour out on the house of David and the inhabitants of Jerusalem the spirit of grace
naan daavidin kudumbathaarin melum jerusalem kudigalin melum kirubin aaviyai ootruven
and they will look on me whom they have pierced
appozhudhu thaangal kuthina ennai nokki paarpaargal
do you know that the spirit of grace will show you jesus christ very clearly
kirubin aavi aandavaraga yesu christu migum telivaga kaanvippaar endru ungalku theriyuma
he who was pierced on the cross
சிலுவையிலே குத்தப்பட்ட அவரை அவர்களுக்கு காண்பிப்பார்
the spirit of grace will come and show you
கிருபையின் ஆவி வந்து அவரை காண்பிப்பார்
we have to be open to the spirit that gives us grace
நமக்கு கிருபையை கொடுக்கக்கூடிய ஆவியானவருக்கு நாம் திறந்து கொடுக்க வேண்டும்
that is the main purpose with which God poured the holy spirit on this earth
தேவன் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியிலே ஊற்றினதுனுடைய மெய்யான நோக்கமே இதுதான்
the holy spirit came to give people grace
மக்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்
show them the beauty of Jesus
இயேசு கிறிஸ்துவின் அழகை காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்
I praise the Lord that he's done both those things in my life
இந்த இரண்டு காரியங்களையுமே தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்
so what does this grace do for us
ஆகவே இந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது
is the money of heaven I told you
நான் ஏற்கனவே சொன்னது போல பரலோகத்தில் இருக்கக்கூடிய பணம் அது கிருபை
grace is the money of the kingdom of heaven
கிருபை என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய பணம்
the more you have of it the richer you are
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறீர்கள்
the less you have of it
நீங்கள் எந்த அளவுக்கு குறைவாதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ
the poorer you are
அந்த அளவுக்கு நீங்கள் தரித்திரராய் இருக்கிறீர்கள்
now on earth who gets money
பூமியிலே யாருக்கு பணம் கிடைக்கிறது
those who work very hard
கடினமாய் வேலை செய்கிறவர்களுக்கு
those who are very clever and who got a lot of degrees
அவர்கள் மிகவும் திறமைசாலி புத்திசாலிகளாய் பட்டம் பெறுகிறவர்கள்
those who cheat and tell lies
பொய் சொல்லி ஏமாற்றுகிறவர்கள்
those who steal
திருடுகிறவர்கள்
crooked businessmen and politicians who take bribes they get a lot of money
லஞ்சத்தை வாங்கக்கூடிய ஏமாற்றுகிற அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும்
or you get an inheritance from a rich father these are the many ways people get money
அல்லது உங்கள் தாப்பனார் பணக்காரராக இருந்தால் அவருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது இப்படியெல்லாம் மக்களுக்கு பணம் கிடைக்கிறது
there are so many righteous and unrighteous ways to make money on this earth
ஆகவே பணம் சம்பாதிப்பதற்கு நீதியுள்ள வழிகளும் உண்டு நீதி இல்லாத வழிகளும் உண்டு
but who are the ones who get grace
ஆனால் கிருபை யாருக்கு கிடைக்கிறது
grace there is only one way to get it
கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு
and if you find that secret you can keep on getting grace
இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும்
I'm going to show you the things the devil cheated you of
உங்களை பிசாசு என்ன அந்த காரியங்களிலே வஞ்சித்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன்
see 1 peter 5 and verse 5
1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்
this is the first thing we need to see
நாம் பார்க்க வேண்டிய முதல் காரியம் இதுதான்
Everybody cannot get grace.
எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது.
And I would say the other way also, everybody can get grace if they want to.
வேண்டும் என்று விரும்பினால் எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம்.
So what did I say?
நான் என்ன சொன்னேன்?
Everybody cannot get grace.
எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது.
But everybody can get it if they want to.
ஆனால் விரும்பினால் வேண்டுமானால் உங்களுக்கு நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வழி உண்டு.
Because it says in 1 Peter 5 and verse 5.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே
சொல்லியிருக்கிறது. God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார்.
There's no other qualification.
வேறு தகுதி ஒன்றுமே இல்லை.
Only one qualification.
ஒரே ஒரு தகுதி மட்டும் தான் உண்டு.
If you are humble, God will give you grace.
நீங்கள் மட்டும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் கண்டிப்பாக கிருபையை தருவார்.
You don't even have to ask for it.
அதை நீங்கள் கேட்க கூட தேவையில்லை.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
You don't even have to ask for it.
நீங்கள் அதை கேட்க கூட தேவையில்லை.
If you're humble, he'll give you the grace. It's a law.
தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் கிருபையை தருவார். அது ஒரு பிரமாணம்.
You know the Holy Spirit is pictured like a river of water.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்.
It's a picture.
அது ஒரு உமை.
Now if water is flowing down somewhere in the roads when it rains.
மழை பெய்யும் பொழுது சாலைகளிலே தண்ணீர் ஓடுகிறது. மழை நீர்.
It's very easy to find out anywhere which is the lowest place in that road.
அந்த சாலையிலே மிக கீழான நிலையில் இருக்கக்கூடிய பகுதி எது என்பதை எளிதாக நீங்கள் கண்டுபிடித்து விடலாம்.
Because all the rain will come there.
ஏனென்றால் மழை தண்ணீர் எல்லாம் அங்கே தான் வந்து சேரும்.
You see a wavy type of field up and down, you know which are the low spots that all the rain will be there.
மேலும் கீழுமாய் அலைகளை போல இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியை பார்க்கிறீர்கள், அங்கே எங்கே பள்ளம் எங்கே மேடு என்பதை மழை தண்ணீர் சேகரிப்பதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம்.
The rain falls on the high places but finally comes down to the lowest place.
மழையானது உயரமான இடங்களிலே பெய்கிறது, ஆனாலும் கடைசியாக அந்த தண்ணீரானது தாழ்வான இடங்களுக்கு வந்து சேர்கிறது.
That's where it accumulates.
அங்கே தான் அந்த தாழ்வான இடங்களிலே வந்து சேர்கிறது.
And that is the same principle of grace.
கிருபைக்கும் இதே கோட்பாடு தான்.
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
Those who humble themselves.
தங்களை தாழ்த்துகிறவர்கள்.
You don't have to be clever.
அவர்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
You don't have to have Bible knowledge.
வேத அறிவு அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
But you have to be humble.
ஆனால் தாழ்மையா இருந்தால் போதும்.
If you can understand the secret of humility, you have understood how to make money in God's kingdom.
தாழ்மையின் ரகசியத்தை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டால் போதும், தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி பணத்தை பெறலாம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
I mean spiritual riches.
நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம்.
As I told you, to make money on the earth there are so many crooked ways and righteous ways.
பூமியிலே பணம் சம்பாதிப்பதற்கு நீதியுள்ள வழிகளும் அநீதியுள்ள வழிகளும் இருக்கிறது என்று சொன்னேன்.
To get spiritual wealth there is only one way.
ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு.
You got to humble yourself.
நீங்கள் உங்களையே தாழ்த்த வேண்டும்.
And do you know that we get opportunities to humble ourselves every day?
ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே தாழ்த்துவதற்கு பல தருணங்கள் நமக்கு கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
When somebody gets angry and shouts at you,
யாராவது கோபப்பட்டு உங்களை சத்தம் போடுகிறார்கள்,
you have an opportunity to react in pride by getting angry back at him or in humility by keeping quiet. நீங்கள்
பெருமையிலே அவருக்கு பிரதிக்ரியையாக அவரை பார்த்து கோபப்பட முடியும், அல்லது தாழ்மையாக இருந்து அமைதியாக இருந்து விட முடியும்.
Humble get grace.
தாழ்மையுள்ளவர்கள் கிருபை பெற்றுக்கொள்கிறார்கள்.
If humility is in our thoughts, it's not in our dress or our actions.
தாழ்மை என்பது நம்முடைய சிந்தையிலே தான் காணப்படுகிறது, உள்ளே நம்முடைய ஆடை அணிவதிலேயோ அல்லது நம்முடைய கிரியைகளிலோ அல்ல.
Most human beings, they think they are better than everybody else.
அநேக மனுஷர்கள் எண்ணிக்கொள்வதெல்லாம் நான் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவன் நல்லவன் என்று எண்ணுகிறார்கள்.
At least better than some people.
அல்லது ஒரு சிலரை காட்டிலும் நான் நல்லவன் என்று எண்ணுகிறார்கள்.
And that is what we call pride.
இதைத்தான் நாம் பெருமை என்று சொல்கிறோம்.
Pride is, I think I'm better than you.
பெருமை என்றால் என்ன? உங்களை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்வது.
Maybe I'm not better than all those other people, but I'm better than some of you.
மற்றவர்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, ஆனால் உங்களில் ஒரு சிலரை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்வது.
And that is the main reason why many Christians don't get grace.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிருபை கிடைக்காதிருப்பதற்கு இதுதான் காரணம். பிரதான காரணம்.
God will not give grace to a proud person.
பெருமையானவனுக்கு தேவன் கிருபையை கொடுப்பதில்லை.
So if you can learn the secret of humility,
ஆகவே தாழ்மையின் ரகசியத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள், ஆனால்
you will keep on getting grace every day of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள்.
So what does grace bring us?
ஆகவே கிருபை நமக்கு எதை கொண்டு வருகிறது?
Let me show you three things.
மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும்.
First of all, Ephesians chapter 1.
முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம்.
In Ephesians chapter 1 it says.
எபேசியர் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 7.
ஏழாம் வசனம்.
We have forgiveness of our trespasses according to the riches of his grace.
அவருடைய கிருபையின் ஐசுரியத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
So what do we get through the riches of God's grace?
தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது?
Through the blood of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக
our sins are forgiven.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
That is number one work of grace.
இதுதான் கிருபையினுடைய முதலாவது வேலை.
Our entire past life can be blotted out.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதுமாக அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட முடியும்.
It's a wonderful promise.
இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
That every single sin I've committed in my life can be cleansed and forgiven in a moment.
நான் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த ஒவ்வொரு தனி பாவமும் ஒரு க்ஷணத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே அது நீக்கப்பட முடியும்.
See, that has to be the first step.
இதுதான் முதலாவது படியாக இருக்க வேண்டும்.
Because God cannot deal with us as long as we have got this guilt of sin.
இந்த பாவத்தினுடைய குற்றத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு கூட கிரியை செய்ய முடியாது.
And by his grace he blots it out.
அவருடைய கிருபையினாலே அதையெல்லாம் அவர் அழித்து விடுகிறார்.
What do we have to do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
We must confess that we have sinned.
நான் பாவம் செய்தேன் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும்.
If you don't admit that you are a sinner, you cannot be forgiven.
நீங்கள் பாவி இல்லை, பாவி என்பதை ஒத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை.
The conditions are very simple.
நிபந்தனைகள் மிகவும் எளியவைகளாக இருக்கிறது.
Let me just mention three of them.
மூன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Number one,
மூன்றாவது காரியம்,
you must confess, I am a sinner.
நான் ஒரு பாவி என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
You don't have to confess all the 100,000 sins you committed in your life.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த 100,000 பாவங்களையும் அறிக்கை செய்ய தேவையில்லை.
None of us can do that.
நம்மில் யாருமே அதை செய்ய முடியாது.
What do I have to do?
நான் என்ன செய்ய வேண்டும்?
Lord, I am a sinner. I have sinned so many times.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எவ்வளவோ முறை பாவங்களை செய்திருக்கிறேன்.
In my thoughts,
என்னுடைய சிந்தையிலே,
in my words,
என்னுடைய வார்த்தைகளிலே,
in my actions,
என்னுடைய கிரியைகளிலே,
in my attitudes to people,
மக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனோபாவனையிலே,
and in the wrong motive with which I did so many good things also.
நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் தவறான நோக்கத்தினாலே செய்திருக்கிறேன்.
So many sins in my life, Lord.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது.
So many secret sins I'm even ashamed to let anybody know.
யாரும் அறிந்து கொள்ள கூடாது என்று சொல்லக்கூடிய வெட்கப்படக்கூடிய அந்தரங்க பாவங்களும் இருக்கிறது. ஆண்டவரே,
I confess them to you.
ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் அறிக்கை செய்கிறேன்.
That's number one.
இதான் முதலாவது நிபந்தனை.
The second thing is,
இரண்டாவது காரியம்,
I must be willing to turn from it.
நான் அந்த பாவங்களிலிருந்து நான் திரும்புவதற்கு எனக்கு மனம் வேண்டும்.
I'm not asking you to get victory over it. That is another step.
இவைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை, அது வேறொரு படி.
For example, if you are an angry type of person,
உதாரணமாக நீங்கள் கோபப்படக்கூடிய நபராக இருந்தால்,
God's not asking you to get victory over anger before he forgives you.
அவர்களை மன்னிப்பதற்கு முன்பதாக நீ கோபத்தின் மேலே வெற்றி அடைந்தால் தான் மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை.
It may take 10 years to get victory over anger.
கோபத்தின் மேலே வெற்றி பெறுவதற்கு 10 ஆண்டுகள் ஆகலாம்.
But he'll forgive you now.
ஆனால் இப்பொழுதே உங்களை மன்னித்து விடுவார்.
If you acknowledge it is a sin.
அது ஒரு பாவம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் மாத்திரம்.
Lord, I'm a sinner.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி.
I'm always getting angry.
எப்பொழுதே கோபப்படுகிறேன்.
I want to give it up.
அதை நான் விட்டுவிட விரும்புகிறேன் ஆண்டவரே.
The question is, do you want to give it up?
நீங்கள் விட்டுவிட விரும்புகிறீர்களா? அதுதான் கேள்வி.
That is the meaning of repentance.
இதுதான் மனம் திரும்புதல் என்பதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம்.
That's the Tamil translation is beautiful. It's a turning of your mind completely around.
தமிழ் வார்த்தையானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. மனதிலே உள்ள ஒரு திரும்புதல், மனம் திரும்புதல்.
My mind had one attitude to anger, now it has got another attitude.
இவ்வளவு நாட்களாக கோபத்தின் மீது எனக்கு ஒரு மனநிலை இருந்தது, இப்பொழுது என்னுடைய மனநிலை அப்படியே மாறிவிட்டது.
To all sin.
எல்லா பாவங்களின் மீதும்
I had a certain attitude towards cheating people, now I got another attitude towards cheating.
மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்திலே எனக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது, இப்பொழுது அந்த மனப்பான்மை மாறிவிட்டது.
So first I acknowledge my sin.
ஆகவே முதலாவதாக என்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறேன்.
And then I turn from it, even though I don't have victory over it, I want to give it up.
இரண்டாவதாக நான் அதிலிருந்து நான் இப்போ திரும்புகிறேன். அதிலிருந்து எனக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் நான் அதை விட்டுவிட விரும்புகிறேன்.
There's one more condition.
இன்னும் ஒரு நிபந்தனை உண்டு.
When God forgives you so much,
தேவன் எவ்வளவோ உங்களை மன்னித்திருக்கையில்,
He says you must forgive other people the few things that they have done against you.
மக்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்திருக்கக்கூடிய சிறு காரியங்கள், சில காரியங்கள், அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
You have done many crores of sins and God forgives you.
நீங்கள் செய்த பாவங்கள் எவ்வளவோ கோடிகள், அதை தேவன் மன்னித்திருக்கிறார்.
The two or three sins somebody has done against you,
உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் செய்த இரண்டு மூன்று பாவங்கள்,
if you cannot forgive them,
அவைகளை நீங்கள் மன்னிக்கவில்லையானால்,
God says, I will not forgive you.
நானும் உன்னை மன்னிக்க முடியாது.
And that is the reason why many Christians are not forgiven.
அநேக கிறிஸ்தவர்கள் மன்னிக்கப்படாததற்கு காரணம் இதுதான்.
And that is why they have so many sicknesses in their body.
ஆகவே தான் அவருடைய சரீரத்தில் இவ்வளவு வியாதிகள் காணப்படுகிறது.
They got ulcers and migraine and arthritis.
வயிற்றுப்புண், அவர்களுக்கு ஒற்றை தலைவலி, அவர்களுக்கு எலும்பு வியாதி.
They take tablets and tablets and tablets.
மாத்திரை விழுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள்.
Won't heal you.
அவர்களுக்கு சுகம் கிடைப்பதில்லை.
You must forgive somebody.
நீங்கள் மன்னிக்காத அந்த நபரை மன்னிக்க வேண்டும்.
There are many sicknesses people have because they haven't forgiven somebody.
ஒருவரை மன்னிக்காதபடியாலே அநேக வியாதிகளை கொண்டிருக்கிறார்கள் மக்கள்.
I challenge you.
நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன்.
You forgive somebody and see if some of your sicknesses don't go away.
நீங்கள் ஒரு சிலரை மன்னித்து நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்கள் வியாதி உங்களை விட்டு போகுதா இல்லையா என்பதை பாருங்கள்.
I'm not saying that all sicknesses are dependent on that.
எல்லா வியாதிகளுமே இதை பொறுத்து தான் இருக்குது என்று நான் சொல்லவில்லை.
But at least 20% of sicknesses are dependent on.
குறைந்தது 20% வியாதிகளாவது பிறரை நீங்கள் மன்னிக்காத நிமித்தமாய் வந்திருக்கிறது.
And those 20% of sicknesses will go.
அந்த 20% வியாதிகள் போய்விடும்.
So we must acknowledge our sin.
ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
Turn from our sin.
நம்முடைய பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும்.
Forgive others.
மற்றவர்களை மன்னிக்க வேண்டும்.
Grace will blot out your past life.
கிருபையானது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களை நீக்குகிறது.
You can look back and say my life is clean now.
இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும்.
How wonderful.
எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை.
It's like throwing out all the stinking garbage from your kitchen.
உங்களுடைய சமையல் அறையிலிருந்து நாற்றம் எடுக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிவது போல.
The second thing that grace does.
கிருபை செய்யக்கூடிய இரண்டாவது காரியம்
is mentioned in Romans 6:14.
ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Sin is like a master that has ruled you.
பாவம் என்பது இவ்வளவு நாட்களாக உங்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரு எஜமானனைப் போல இருக்கிறது.
Once God has forgiven you by grace.
கிருபையினாலே ஒருமுறை தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்ட பிறகு
he will give you power to overcome sin by grace.
அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதான வல்லமையை அவர் கிருபையின் மூலமாக உங்களுக்கு அளிக்கிறார்.
Romans 6:14.
ரோமர் 6:14.
Here it says when you come under grace sin will not be able to rule over you.
நீங்கள் கிருபைக்கு கீழாக வரும்பொழுது பாவம் உங்களை ஆளாது மேற்கொள்ளாது என்ற இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
Sin is always trying to pull you down.
பாவம் எப்பொழுதே உங்களை கீழ் நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது.
Grace will lift you up.
கிருபை உங்களை மேலே உயர்த்தும்.
There is a law in this world called the law of gravity.
இந்த பூமியிலே புவியீர்ப்பு விசை என்கிறதான ஒரு பிரமாணம் உண்டு.
And there is another law called the law of sin.
பாவம் என்கிற பிரமாணமும் ஒன்று உண்டு.
The law of sin is exactly like the law of gravity.
பாவ பிரமாணம் என்பது புவியீர்ப்பு விசை என்கிற பிரமாணத்தை போலவே இருக்கிறது.
It pulls down everybody.
எல்லாரையும் கீழே நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது.
It pull you down into bitterness.
கசப்புக்குள்ளாக உங்களை கீழே நோக்கி இழுக்கிறது.
Jealousy.
பொறாமைக்குள்ளாக இழுக்கிறது.
All types of filthy sick sins.
எல்லா விதமான அசுத்தமான பாவங்களை நோக்கி உங்களை இழுக்கிறது.
Sexually dirty thoughts.
பாலியல் சம்பந்தமான அசுத்தமான எண்ணங்கள்.
Internet pornography.
நீங்கள் இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள்.
Dirty filthy movies.
அசுத்தமான சினிமா காட்சிகள்.
And bitterness.
கசப்பு.
Many many evil things. Witchcraft.
பில்லி சுனியம். இது போன்ற எவ்வளவோ தீமையான காரியங்கள்.
It's like the law of gravity.
புவியீர்ப்பு விசையை போலவே பாவ பிரமாணம் கீழ் நோக்கி இழுக்கிறது.
Haven't you found that in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் உண்மை என்று கண்டுகொள்ளவில்லையா?
Try to overcome it, but it pulls you down.
நீங்கள் எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதுவும் உங்களை கீழ் நோக்கி இழுக்கிறது.
Some sins you really want to overcome.
ஒரு சில பாவங்களை உண்மையாலுமே நீங்கள் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள்.
But you get pulled down.
ஆனாலும் நீங்கள் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறீர்கள்.
Like the law of gravity.
அது புவியீர்ப்பு விசையை போலவே.
If I try to fly.
நான் பறக்க முயற்சித்தால்
gravity pulls me down.
புவியீர்ப்பு விசை என்னை கீழே நோக்கி இழுக்கிறது.
But grace can lift you up.
ஆனால் கிருபை உங்களை மேல் நோக்கி உயர்த்தும்.
So that this law of sin cannot rule you.
அப்படியானால் அந்த பாவம் என்கிற பிரமாணமானது உங்களை ஆளுகை செய்யாது.
See that aeroplane, how it overcomes the law of gravity and
விமானத்தை பாருங்கள், அது பறக்கும் பொழுது எப்படி புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு அது பறந்து செல்கிறது.
Isn't that a miracle?
அது அற்புதமாக இல்லையா?
Such a heavy thing.
எவ்வளவு கனம் அதற்கு.
Weighing so many tons.
எத்தனையோ டன் எடை கொண்ட அந்த விமானமானது மேலே பறக்கிறது பாருங்கள்.
It just by itself it goes up. Nobody is lifting it.
யாருமே கீழே இருந்து அதை தூக்குவதில்லை. அது அப்படியே மேலே எழும்புகிறது.
It's not some rope pulling it up.
அது ஏதாவது கயிறு மேலே நோக்கி அதை எழுப்புவதில்லை.
It is just overcoming the law of gravity.
அது புவியீர்ப்பு விசை என்கிற பிரமாணத்தை அப்படியே மேற்கொண்டு அதை மேலே எழும்பி செல்கிறது.
Because there is another law.
ஏனென்றால் வேறொரு பிரமாணம் அங்கே இருக்கிறது.
And if you study it in physics, it's called the law of aerodynamics.
நீங்கள் பிசிக்ஸ் பாடத்திலே படிக்கும் பொழுது அது லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ் என்கிற சொல்லக்கூடிய விதி அதிலே காணப்படுகிறது.
That law, I don't want to go into the detail of it, but that law lifts this plane up.
அந்த பிரமாணமானது இந்த விமானத்தை ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல போகும்பொழுது அதை அப்படியே தூக்குகிறது.
Very simple.
மிகவும் எளிமையான ஒரு பிரமாணம்.
It lifts it up.
அது அப்படியே மேலே நோக்கி தூக்குகிறது.
Law of gravity is trying to pull this plane down.
இந்த புவியீர்ப்பு விசையானது இந்த விமானத்தை கீழ்நோக்கி இழுக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது.
The law of aerodynamics which the plane submits to lifts it up.
அந்த விமானமானது இந்த ஏரோடைனமிக்ஸ் விதிகளுக்கு தன்னை உட்படுத்தும் பொழுது அந்த விமானத்தை அந்த விதியானது அப்படியே தூக்குகிறது.
Grace is like that.
கிருபையும் அப்படித்தான்.
Sin is trying to pull you down.
பாவமானது உங்களை கீழ்நோக்கி இழுக்கிறது.
You're a slave to anger. Sin is trying to make you angry.
கோபத்துக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள். அந்த பாவமானது உங்களை கோபப்பட செய்கிறது.
But grace prevents you from getting angry.
ஆனால் கிருபையோ நீங்கள் கோபப்படுவதிலிருந்து உங்களை தடுக்கிறது.
Sin tries to give you dirty thoughts in your mind, but grace keeps your mind pure.
பாவமானது உங்களுடைய மனதிலே அசுத்தமான சிந்தனைகளை கொடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் கிருபையோ உங்களுடைய மனதை சுத்தமாய் காத்துக் கொள்கிறது.
Like that, all the dirty habits in your life, grace enables you to overcome.
இது போல உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்தும் இந்த கிருபையானது அதை மேற்கொள்ள முடியாத உங்களுக்கு உதவி செய்கிறது.
It's the mighty power of God.
அது தேவனுடைய வல்லமையா சர்வ வல்லமை.
You see how the devil has cheated you of it?
பிசாசு எப்படி இந்த விஷயத்தில் உங்களை வஞ்சித்து விட்டான் பார்த்தீர்களா?
You have not experienced it.
நீங்கள் அதை இன்னும் அனுபவிக்காமல் இருக்கு.
You have not experienced this grace that's able to lift you up.
உங்களை மேலே நோக்கி உயர்த்துகிறதான அந்த கிருபையை நீங்கள் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள்.
It's a promise.
அது ஒரு வாக்குத்தத்தம்.
Sin shall not rule over you.
பாவம் உங்களை இனிமேலும் ஆண்டு கொள்ளாது.
Like it says in Romans 8.
ரோமர் 8 ஆம் அதிகாரம்
verse 2.
இரண்டாம் வசனம்.
The law of the Holy Spirit sets me free from the law of sin.
ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியின் பிரமாணம் என்பது என்னை பாவம் மரணம் என்பதனுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது.
Two laws mentioned here.
இங்கே இரண்டு பிரமாணங்கள்
சொல்லப்பட்டிருக்கிறது. The law of sin is pulling you down.
ஒன்று உங்களை கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய பாவம் என்கிற பிரமாணம்.
The law of the spirit which is grace setting you free from that.
அந்த பரிசுத்த ஆவியின் பிரமாணம் என்கிறதன கிருபையின் பிரமாணமானது உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி மேலே உங்களை உயர்த்துகிறது.
Ask God to make that clear to you.
ஆண்டவரே, இது எனக்கு தெளிவாக்கும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள்.
Then the third thing.
மூன்றாவது காரியம்.
Our first problem is all the guilt of our past life.
நம்முடைய முதலாவது பிரச்சனை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய குற்ற உணர்வு.
Our second problem is that we are defeated by sin.
நம்முடைய இரண்டாவது பிரச்சனை பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
Our third problem is that as long as we live on this earth, we have many trials and pressures and problems.
நம்முடைய மூன்றாவது பிரச்சனை இந்த பூமியிலே நாம் வாழும் பரியந்தம் நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
Because this world is an evil world.
ஏனென்றால் இந்த உலகமானது தீமையான உலகமாக இருக்கிறது.
People, circumstances, all types of things we have.
ஜனங்கள், சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது.
How shall we handle them?
இவைகளை நாம் எப்படி கையாளுவது?
See 2 Corinthians chapter 12.
2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரம்.
Paul tells us there about a problem he had which he calls a thorn in the flesh in verse 7.
Paul தனக்குள்ள பிரச்சனையை தன்னுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்ட முள் என்று அவர் அதை சொல்கிறார்.
He doesn't tell us what it is.
அது என்ன என்று அவர் உங்களுக்கு சொல்லவில்லை.
You can apply it to any problem you have in your life.
ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம்.
I don't think there is a single person sitting here who doesn't have some problem.
இங்கே பிரச்சனையே இல்லாத ஒரு நபர் கூட இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை.
You must be having some problem in your life or your family or your home or your work or somewhere.
உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ எங்கேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம்.
That is the devil attacking you.
அது பிசாசு உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்.
And Paul says here in verse 7 it is a messenger of Satan.
பவுல் இங்கே ஏழாம் வசனத்தில் சொல்கிறார் அது என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
It's like a thorn in the flesh.
அது சரீரத்திலே காணப்படுகிற முள்ளை போல இருக்கிறது.
Poking you.
குத்திக்கொண்டே இருக்கிறது.
Have you got a problem? Problem like that?
இது போன்ற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா?
Which is like a thorn in the flesh which is getting infected and full of pus and what not.
உங்களுடைய சரீரத்திலே குத்தப்பட்ட முள் அது அங்கே சீழ்பிடித்து அது அப்படியே புண்ணாகி விட்டது, ரணமாகி விட்டது.
Some problem in your life.
உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை.
And you say, how shall I overcome this?
நான் இதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று கேட்கலாம்.
Paul prayed to God.
பவுல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்.
You know what God's answer was?
தேவனுடைய பதில் என்ன தெரியுமா?
Grace.
கிருபை.
Verse 9.
ஒன்பதாம் வசனம்.
My grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும்.
Because my power will be strong in your weakness.
உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்.
So that's the third area where grace helps us.
ஆகவே நமக்கு உதவி செய்யக்கூடிய மூன்றாவது கிருபை உதவி செய்யக்கூடிய மூன்றாவது பகுதி இதுதான்.
First of all, blotting out our past life.
முதலாவதாக நம்முடைய கடந்த கால பாவங்களை நீக்குகிறது.
Secondly, lifting us up from the power of sin that's pulling us down.
இரண்டாவது நம்மை கீழ்நோக்கி இழுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை மீட்டதை நம்மை தூக்குகிறது.
And the third is to be able to overcome the problems that we face in life.
மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே நமக்கு இந்த கிருபை உதவி செய்யும்.
Even the problems that other people cause for us.
நமக்கு மக்கள் விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி பாருங்கள்.
By grace we can conquer them.
கிருபையினாலே அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும்.
We can overcome them.
நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும்.
The problem may remain but we go over them.
பிரச்சனை அங்கே தான் இருக்கலாம் ஆனால் நாம் அதற்கு மேலாக கடந்து செல்ல முடியும்.
It's like if there's a mountain which is like a problem.
இங்கே பிரச்சனை என்பது ஒரு மலையை போல இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
God gives you wings like a bird and you go over it.
ஒரு பறவைக்கு இறக்கையை கொடுப்பது போல தேவன் உங்களுக்கு இறக்கையை கொடுத்து அந்த மலையை கடந்து செல்கிறீர்கள்.
That's grace.
அதான் கிருபை.
It makes you overcome the problem.
பிரச்சனையை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறது.
Or to use another illustration.
வேறு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால்
Supposing you are trying to cross a river in a boat.
ஒரு படகிலே ஒரு ஆறை கடக்க முயற்சி செய்கிறீர்கள்.
And under the water there is a rock that you're always hitting you can't go across.
தண்ணீருக்குள்ளாக ஒரு பாறை மறைந்திருக்கிறது உங்களுடைய படகு அந்த பாறையிலே போய் இடித்துக் கொண்டே இருக்கிறது உங்களால அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை.
That's your problem.
அதுதான் உங்களுடைய பிரச்சனை.
Say, Lord, get rid of this rock. Get rid of this
rock. இந்த பாறை நீக்கிவிடும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
And he doesn't do it.
ஆண்டவர் அதை நீக்குவதில்லை.
But he raises the level of the water.
ஆனால் அந்த தண்ணீருடைய அளவை தேவன் மேலே உயர்த்துகிறார்.
And you go across.
இப்பொழுது நீங்கள் அந்த பாறையை கடந்து செல்கிறீர்கள்.
That's grace.
அதான் கிருபை.
And that's why a Christian is always triumphant.
ஆகவேதான் ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவனா இருக்கிறான்.
If he gets grace.
கிருபை மட்டும் அவனுக்கு கிடைக்குமானால்.
Romans chapter 8.
ரோமர் 8 ஆம் அதிகாரம்.
In Romans 8 we read like this.
ரோமர் 8 ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்.
Verse 37.
37 ஆம் வசனம்.
In all these things we are more than conquerors through him who loved us.
இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூருகிறவராலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோம்.
What things?
எந்த காரியங்கள்?
Verse 35.
35 ஆம் வசனம்.
Tribulation.
உபத்திரவம்.
Distress.
கஷ்டம் வியாகுலம்
persecution
துன்பம்
famine
பசி
nakedness
நிர்வாணம்
peril
நாசமோசம்
sword
பட்டயம்
verse 38
38 ஆம் வசனம்
death
மரணம்
life
ஜீவன்
angels
தேவதூதர்கள் அதிகாரங்கள்
things present
வல்லமைகள்
things to come
நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள்
nothing
ஒன்றும்
can separate me from the love of God.
என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க
முடியாது. All these things I am more than a conqueror.
எல்லாவற்றிலேயும் நான் முற்றிலும் ஜெயங்களூர்னா இருக்கிறேன்.
When we get grace from God.
நாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது
we can solve every problem.
எல்லா பிரச்சனைகளையும் நம்மாலே தீர்க்க முடியும்.
We can overcome every problem.
ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள முடியும்.
Our sins are forgiven.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
We get victory over our sinful nature.
நம்முடைய பாவமாகிய சுபாவத்திலேயே நாம் வெற்றி பெறுகிறோம்.
Thirdly, we can face every problem in life and be a conqueror.
மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு முற்றிலும் ஜெயங்களுள்ளாய் மாற முடியும்.
That is what the Holy Spirit has come to give us. Grace.
இதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார் கிருபை.
To whom does he give it?
அவர் யாருக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார்?
Those who humble themselves before him.
தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Get rid of your pride.
உங்கள் பெருமையை விட்டு விடுங்கள்.
Get rid of all those high thoughts you think you are such a big person.
நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் நீக்கி போடுங்கள்.
Just say to God, Lord, I'm a nobody.
ஆண்டவரே நான் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லுங்கள்.
I'm not better than anybody else.
ஆண்டவரே நான் யாரை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல.
Paul said I am the chief of sinners.
பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார்.
That's why he got so much grace.
ஆகவே தான் பவுலுக்கு அவ்வளவாய் கிருபை பெற்றுக்கொண்டார்.
Come to God in humility.
தாழ்மையிலே தேவனிடத்திலே வாருங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம் எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது கண்களை மூடி இருக்கும் பொழுது
I want you to bow your head and pray to God.
நீங்கள் தலைகளை வணங்கி தேவனை நோக்கி ஜெபிக்க முடியா நான் கேட்கிறேன்.
Say, Lord,
ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I am a nobody.
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு பொருட்டல்ல.
I have been so proud and that's why I never got grace in my life.
ஆண்டவரே நான் எவ்வளவோ பெருமையாக இருந்திருக்கிறேன், ஆகவே தான் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்.
But today I humble myself.
ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன்.
I acknowledge I am a nobody.
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன்.
And all my life I want to be a nobody.
என் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே நான் அறியப்படாதவனாக இருக்கட்டும்.
Please give me your grace.
ஆண்டவரே தயவு செய்து உம்முடைய கிருபை எனக்கு தாரும்.
To forgive me.
என்னை மன்னியும் ஆண்டவரே.
Help me to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
And to make me a conqueror in all of life's battles.
வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களிலேயும் ஜெயங்களுகிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே.
God will do it.
தேவன் அதை உங்களுக்கு செய்வார்.
Father,
பிதாவே,
those who are calling upon you now,
யாரெல்லாம் இப்பொழுது நம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ,
please hear and answer their prayer.
ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு பதிலளியும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.